அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர், அவர் உணர்ந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன். அவ்வித்தகர்தம் சேவடிக்கு ஏவல் செய்ய சிந்தை மிக உழைந்ததாலோ இந்த பெரிய தொண்டை நிகழ்த்துகிற வணக்கத்துக்குரிய தம்பையா அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய புலவர் ராமலிங்கம் அவர்களே, என்னை அறிமுகப்படுத்திய நண்பர் பழனிசாமி அவர்களே, கந்தசாமி அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த இடத்திலே என்னையும் ஒரு பொருளாக்கி இந்த கற்றோர் அவையில் வள்ளல் பெருமானை பற்றி பேச பணித்தமைக்காக தம்பையா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு காரணமாக இருக்கிற புலவர் பழனிசாமி அவர்களையும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது கடவுள் நம்பிக்கையுடையவனாக இருக்கிறேன். நான் முற்காலத்திலே நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தேன். படிக்கிற காலத்திலே தனித்தமிழ் இயக்கத்தை நடத்தினோம். தூய வளனார் கல்லூரியிலே படிக்கிற காலத்தில் ஒரு ஒரு பெயரை சொன்னால் உங்களுக்கு அறிமுகமாக தெரியும். தமிழ் குடிமான் என்று ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் பெயர் சாத்தையா. பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிற இளவரசர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் பிச்சை. நாங்களெல்லாம் சேர்ந்து தமிழ் பேராயம் என்ற ஒரு அமைப்பை அன்றைக்கிருந்த தூய வளனார் கல்லூரியிலே இருந்த புதிய மாணவர் விடுதியிலே நடத்தினோம். ஏன் அதை அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், அந்த காலத்திலே தமிழுக்கு பெருமை கிடையாது. சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் போய் தமிழில் பேசிக்கொண்டிருக்கிறதே மரியாதை குறைவான விஷயம். தனித்தமிழில் பேசுவதனால் எவன் கேட்பான்? எங்களுக்கு இருக்கிற முரட்டு குணத்தினால அடிப்பான் உதப்பான்னு பயந்து அப்போ பிடிச்ச நம்ம சண்முகம் உடங்கி இருக்கிற தமிழ் பேராயம் என்று ஒன்று வைத்தோம். அப்படி தனித்தமிழ் பெயராக எல்லோரும் வைத்து கொண்ட காலத்தில் சாத்தையா தமிழ் குடிமகனானார், பிச்சை இளவரசானார், நான் தொல்காப்பியன் என்று பெயர் வைத்துக் கொண்டேன். சட்டக்கல்லூரியிலே படிக்கிற காலத்தில் கூட தொல்காப்பியன் என்றே நான் என்னை அழைத்து கொண்டேன். கெசட்டில் மாற்ற அவ்வளோதான். எனக்கு பெற்றோரிட்ட பெயர் இந்த ராமலிங்கம். ஒரு நாள் நான் விடுமுறையிலே வீட்டுக்கு வந்த பொழுது, அந்த காலத்திலே உணவு கேட்க வருகிறவர்கள், அரிசி வாங்க வருகிறவர்கள் தாய்மானவர் பாட்டை பாடுவார்கள், வள்ளலார் பாட்டை பாடுவார்கள், குணகுடி மஸ்தான் பாடுவார்கள். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒருவர் உருக்கமாக எங்கள் வீட்டுக்கு முன்னால் வந்து வள்ளலார் பாட்டை பொழிந்து தள்ளினார். அது எந்த பாட்டு என்றே எனக்கு இப்பொழுது நினைவில்லை. அப்போ நான் சாமி கும்பிட்றது இல்லை. ஆனால் அந்த பாட்டை கேட்டு என்னால் உருகாமல் இருக்க முடியவில்லை. எனக்கு கடவுள் பக்தி என்று ஒன்று இல்லாமலேயே வள்ளலார் பாட்டு என்னை உருக்கியது. அதை கேட்டவுடன் முடிவு செய்தேன், நம்ம அப்பா நமக்கு நல்ல பெயரே வைத்திருக்கிறார், இந்த பாட்டை பாடிய பெருமானுடைய பெயர் நமக்கு இருக்கிறது, எனவே மாற்றிக்கொள்வதில்லை என்று நான் முடிவு செய்தேன். வள்ளலார் என்னை அப்படி ஆட்கொண்டார். அப்பொழுது கடவுள் பக்தி ஒன்றும் வந்து விடவில்லை. இன்றைக்கு கூட நான் நிறைய வள்ளலாரை படித்து விட்டேன் என்று சொல்வது தவறாக இருக்கும். நான் நிறைய பேசிட்டேன், எல்லா இடங்களிலையும் பேசிட்டேன். இப்பொழுது பேசாமல் இருப்பது நன்றாக இருக்கும் போல இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் கேட்டு நாம் அறிவை வளர்த்து கொள்வோமே என்று எனக்கு வர வர தோன்றுகிறது. இப்பொழுது இந்த பேச்சு என்பது நான் எனக்கு தெரிந்ததை சொல்லி உங்களை தெளிவுபடுத்துவதற்காக என்று நான் நிச்சயமாக கருதவில்லை. இங்கே இருப்பதிலே பலர் வள்ளலார் பாடல்களை மனப்பாடமாக திருப்பி சொல்லவும் அதை உணர்ந்து சொல்லவும் வல்லவர்கள் என்பதை நான் அறிவேன். என்னுடைய மாமா ஒருத்தர் இருக்கார், ரத்தனன். அவர் இங்கே வந்து பாடியிருப்பா திருவருப்பெல்லாம் பாடுவார். அப்படி ஒரு பாடலை கூட என்னால் நினைவில் இருந்து சொல்ல முடியாது. எனவே உங்களுக்கு விளக்கம் சொல்லிவிடப் போகிறேன் என்ற பெருமையிலே நான் இங்கே இல்லை. வள்ளலாரை பற்றி பேசுகிற புகழ் அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கிறது என்று நான் மெய்யாகவே நம்புகிறேன். நல்லோர் நல்லோரை பற்றி பேசுவதும் அவர்கள் புகழ் உரைப்பதும் நன்றே என்கிற உண்மையான, ஏனென்றால் வள்ளலாரை பற்றி நினைக்கிற பொழுது நாம் நம்முடைய மாசு அகன்று நம்முடைய குறைகள் நீங்கி நாம் சற்று உயர்ந்து இருப்போம். அவரை நினைக்கிற பொழுதாக உயர்ந்து இருப்போம். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே என்ற பாடலுக்கு என்ன பொருள் என்று நான் அண்மை காலத்தில்தான் தெளிவாக உணர்ந்தேன். நல்லவர்களை பற்றி பேசுகிற பொழுதும் சிந்திக்கிற பொழுதும் அவர்களை பற்றி உணர்கிற பொழுதும் அந்த நேரத்திலாவது நாம் உயர்கிறோம். அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தால் அந்த உயர்வு நிலையாக இருக்கும், கீழே விடமாட்டோம். ஆன்மா என்பது சார்ந்ததன் வண்ணம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. நீங்கள் அதை நல்லதையே சார்ந்து இருப்பது, நல்ல சகவாசத்தையே வைத்திருப்பது தான் உங்களை காப்பாற்றக்கூடிய அந்த முறையில் வள்ளலாரை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் நமக்கு தோன்றும். என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று ஐயா அவர்கள் தொலைபேசியிலே பேசிய பொழுது, வள்ளலாரை பற்றி பேசுவதற்கு அன்பை விட வேறு என்ன இருக்கிறது என்று நான் சும்மா ஒரு 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 கருத்து பரிமாற்றம் தான், அப்படியே பேசலாமா என்று சொன்னார். உடனே எனக்கு இந்த சொற்றொடர் வந்தது, அன்பே சிவம் என்று இருவரும் முடிவு செய்து விட்டோம், அவ்வளவுதான். அன்பே சிவம் என்கிற பெரிய தத்துவ பொருளை நான் விளக்கிவிடப் போவதில்லை. ஆனால் எனக்கு அது அந்த சொற்றொடரை விட வள்ளலாரை பற்றி சொல்லுவதற்கு பெரிய விஷயம் இருப்பதாக தோன்றவில்லை. அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவில் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்றார் திருமூலர். இது இந்த இந்த திருமந்திரத்தை விளக்குவதற்கு ஆமாக தத்துவ வியாக்கியானங்களை கொடுத்து கொண்டிருக்கலாம், ஆனால் பொருள் வெளிப்படையாக இருக்கிறது. அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இந்த திருமந்திரத்தினுடைய வாழ்வுதான் வள்ளல் பெருமானின் வாழ்வாக எனக்கு தோன்றுகிறது. நான் பாடல்களை முழுவதாக படிக்கவில்லை, படித்தவர்கள் இருக்கலாம். பாடல்களை படித்து சொற்களுக்கு என்ன பொருள், ஒவ்வொரு சொல்லும் என்ன சொல்லுகிறது என்பதையெல்லாம் சிந்திக்காமல் வள்ளலார் அவருடைய பாடல்கள் என்று நம் காதிலே ஒலிக்கிற பாடல்கள், அவரை பற்றி நாம் பெறுகிற செய்திகள், அல்லது அவரை பார்க்கிற உருவத்தை பார்க்கிற நம்முடைய பார்வை, அதிலிருந்து வெளிப்படுகிற தோன்றுகிற எண்ணம் என்ன, நம் உள்ளத்திலே உள்ளத்தில் உதிக்கிற எண்ணம் என்ன, அல்லது வடமொழியில் சொன்னால் ஸ்புரிக்கிற எண்ணம் என்ன. வள்ளலாரை பற்றி பேசுகிற பொழுதும் சிந்திக்கிற பொழுதும் அவருடைய பாடல்களை மொத்தமாக நீங்கள் யார் பாட எந்த பாடலை கேட்டாலும் நம்ம உள்ளத்திலே தோன்றுவது அன்பும் கருணையும் தான். அவருடைய ஆறாம் திருமுறையிலே அவர்கள் கூறுகிற தத்துவம் சன்மார்க்கத்துக்கு என்று அவர்கள் விதித்திருக்கிற கட்டளைகள் அல்லது தத்துவ விளக்கங்கள், அவற்றை நான் சரியாக படித்து இன்னும் நான் புரிந்து கொள்ளவில்லை, அவை எனக்கு பாடமாகவில்லை. எத்தனை பேருக்கு பாடமாகி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பது என்ன, அன்பும் கருணையும் தான். எனக்கு மனப்பாடமாக வள்ளல் பெருமான் அறிவித்தார், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் நானும் ஒருவன் என்றும். அந்த வாழையடி வாழை என்பது என்ன, நம்முடைய ஞான பரம்பரையிலே அவர் வந்தார். நம்முடைய ஞானம் எந்த காலத்திலே உதித்தது, நம்முடைய நாட்டிலே எந்த காலத்திலே எது முதல் முதலாக ஞானத்தை போதித்த ஞானி யார் நமக்கு தெரியாது. என்று பிறந்த நாள் இவள் என்று தெரியாத தாய் என்று பாரதியார் பாடினாரே, அப்படி உலகத்திலேயே மிக மூத்த தத்துவ மரபை அறிவு மரபை உடையது இந்த நாடு தமிழ்நாடு, ஞானமுடைய நாடு என்று பாரதியார் சொன்னார். விவேகானந்தர் சிக்காகோவில் போய் பேச போகிற போது சொன்னார், ஐ கம் ஃப்ரம் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் ஆர்டர் ஆஃப் மங்க்ஸ் என்று சொன்னார். உலகத்திலேயே மிக பழமையான துறவிகளின் கூட்டத்தின் பிரதிநிதியாக நான் வந்தேன் என்று சொன்னார். அப்படி நாம் அடிகாண முடியாத தொல்பழங்காலத்திலிருந்து வந்த ஞான பரம்பரையில் வள்ளலார் வந்தார். நமக்கு முன்னால் எத்தனையோ அடியார் சிவனடியார்கள் இருந்தார்கள், வைணவ அடியார்கள் இருந்தார்கள், இன்னும் எத்தனையோ மார்க்கங்களுக்கு துறவிகளும் ஞானிகளும் ஞான நூல்களை பொழிந்து தள்ளி இருக்கிறார்கள். எதிலே வேறுபடுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான்? எனக்கு தோன்றுகிறது, நான் சொல்லுவது அவர் ஒன்றும் தான் வேறுபட்டிருப்பதாக சொல்லவில்லை. வள்ளல் பெருமான் திருஞான சம்பந்தரை குருவாக கொண்டார். திருஞான சம்பந்தர் முருகன் அம்சம் என்று மரபு. அவர் அதனால்தான் கந்தகோட்டத்து முருகனை இவர் பாடி கந்தகோட்டம் என்பது புகழ் பெற்றது. வண்ணச்சரமன் தண்டவாணி சுவாமிகளும் இவரும் தான் அதை பாடியிருக்கிறார்கள். இவர்கள் பாடுவதற்கு முன்னால் அது அவ்வளவு விளக்கம் பெறவில்லை. கந்தகோட்டத்தை வைத்து பாடிய வள்ளலாருடைய பாடல்கள் தான் இன்றைக்கு எல்லாராலும் பாடப்பட்டு கொண்டிருக்கிற பாடல்கள். முருகனை பாடினார், சிவனை பாடினார், எல்லா தெய்வங்களையும் பாடினார். ஆனால் அவர் கொண்ட நூல், முருகன் அவதாரமாக இருந்த முருகன் அம்சமாக இருக்கிற திருஞான சம்பந்தரை குருவாகவும் திருவாசகத்தை தனக்கு நூலாகவும் கொண்டார். திருமுறைகளை நீங்கள் படித்துவிட்டு திருவாசகத்தை படித்து பாட்டை சொல்லாமல் வள்ளல் பாட்டை சொல்லுங்கள், அதுவும் திருவாசகம் போலவே இருக்கும். பான் கலந்த மாணிக்க வாசக நீ வாசகத்தை நான் கலந்து பாடுங்க, நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீம் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பது. ஒவ்வொரு சொல்லும் பொருளுடைய சொல். திருவாசகம் எல்லாரும் படித்தாலும் அப்படியே சுவைச்சு வந்துடாது. வான் கலந்த மாணிக்க வாசக அது வானில் கலந்துட்டார் சிதம்பரத்தில் என்று சொல்லலாம் சொல்லவும் சொல்லலாம், அல்லது தெய்வ கலப்புடைய மாணிக்க வாசகர் என்றும் பொருள் கொள்ளலாம். வான் கலந்த மாணிக்க வாசக நீ வாசகத்தை நான் கலந்து பாடுங்க, நீங்கள் அதில் ஈடுபட வேண்டும், அதிலே உருக வேண்டும். அப்படி ஈடுபட்டு பாடுகிற பொழுது தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்து சுவை கலந்து, இதுக்கு மேலே எப்படி சொல்ல முடியும் அந்த உருக்கத்தை? திருவாசகம் என்ற நூலை உருக உருக பயின்று இவருடைய நூல் அடுத்த திருவாசகமாக நமக்கு இருக்கிறது. எந்த பாட்டை ஒன்று எடுத்து ஒன்று பிரித்து படிக்கலாம், அதில் உருக்கம் இல்லாமல் உருக்கம் இல்லாத ஒரு பாட்டை கூட நாம் பார்க்க முடியாது. திருவாசகம் அவருக்கு நூல். ஆனால் எல்லோரையும் விட மாறி இருக்கிறார் வள்ளல் பெருமான். எதிலே மாறினார்? எல்லோரும் இறைவன் திருவடியை சேரத்தான் பாடினார்கள், அவருடைய அனுபவங்களை கொட்டினார்கள். மூவர் முதலிகளும் மாணிக்க வாசகரும் தங்களுடைய ஆத்மா அனுபவத்தை இறை அனுபவத்தை நம்முடைய செந்தமிழ் பாடல்களாக பொழிந்தார்கள். அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இறைவனை அடைவதுதான். ஆனால் வள்ளல் பெருமான் தான் நான் அறிய நம்முடைய வரலாற்றில் நம்முடைய ஞானிகளின் வரலாற்றில் பிற உயிருக்கு வருத்தப்பட்ட ஜீவன் அவர்தான். எந்த தேவார திருவாசகங்கள் அல்லது ஆழ்வார்களுடைய அருள் செயல்களை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய அனுபவங்களை பாடினார்கள். ஐயோ இவனுக்கு பசிக்கிறது என்று பாடியவர்கள் யார்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று முதல் முதலாக பாடியவர் நம்முடைய வள்ளல் பெருமான். தான் முத்தியடைந்தால் போதும் என்று அவர் வரவில்லை. அந்த பகுதியை நான் படித்து அதை எடுத்து படிக்க முடியவில்லை. தன்னுடைய பிறவிக்கு அர்த்தம் சொல்கிறார். அறியாமை இருட்டிலே தவிக்கிற இந்த ஆன்மாக்களை இந்த மக்களை சன்மார்க்கத்து ஒளியிலே கொண்டு வந்து அடைவிப்பதற்காக தான் பிறந்ததாக வள்ளலார் சொல்லுகிறார். அஞ்ஞானத்தை போக்கி எதற்காக அதை செய்ய வேண்டும்? நம்முடைய மரபு என்ன சொல்லுகிறது? அது அத்வைதமாகட்டும், சித்தாந்தமாகட்டும், அல்ல அல்லது வைஷ்ணவ விசிஷ்டாத்வைதமாகட்டும், எதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய வினைக்கான விளைவை புசிக்க வேண்டும், தன்னுடைய செயலுக்கான விளைவை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவித்து அனுபவித்து தான் அந்த ஆன்மா முத்தி அடைய வேண்டும். இன்னொரு ஆன்மாவுக்காக கையை, இன்னொரு ஆன்மாவை ஒரு ஆன்மா கையை பிடித்து அழைத்து போய் முத்திக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. நம்முடைய தத்துவம் அப்படி சொல்லவில்லை. எல்லாரும் சொல்ற விளக்கம் என்ன? அவ்வளவு பெரிய ஞானி, அப்பழுக்கற்ற, மாசுமறுவற்ற, எந்த மாசும் அணுகாத ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கண்டமாலை வந்தது. நான் என்ற அகந்தையை ஒழித்து விட்ட ரமண பகவானுக்கு காலிலே புற்றுநோய் வந்தது. சொல்லுகிறார்கள், ரமணரை போய் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அது பாட்டு இருந்துட்டு போத உனக்கு என்னன்னு கேட்டார்கள். அவர் உடலையும் ஆன்மாவையும் பிரித்து பார்க்க வல்லமை பெற்றவர் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கே அது வருவானே? அந்த உடல் முன்வினையிலே செய்த, முன் முற்பிறப்பிலே செய்த வினைக்கான விளைவை அது அனுபவித்தே ஆக வேண்டும். அவ்வளவு பெரிய ஞானி விவேகானந்தர் 39 ஆண்டில நீரிழிவு நோயிலே இறந்து போனார். இது ஆன்மா, அது ஆன்மா அதனுடைய செயல், முற்பிறப்பிற்கான செயலை அனுபவிக்க வேண்டும் என்பது விதி என்று நம்ம தத்துவம் சொல்லுகிறது. அதனால ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவை அழைத்து போக முடியாது. ஆகவேதான் அடுத்தவருக்கு உதவி செய்வது இல்லை. யார் யாருக்கு உதவினர், யார் யாருக்கு உதவினர், குறியான சம்பந்தர் பாட்டு, இதுதான் நம்முடைய மரபு. ஆனால் வள்ளல் பெருமான் இந்த தத்துவ வியாக்கியானங்களுக்குள்ளே போகவில்லை. அவருடைய உயிர் இறக்கம் இந்த உயிர்கள் துன்பப்படுவதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே அந்த பாடலை, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோறு இறந்தும், பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டு உளம் துடித்தேன், ஈடி மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டு இழைத்தேன், கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர், கண்ணோடே கருத்தோடே கருத்தினை கருதீர், பட்டோடே பணியோடே திரிகின்றீர், தெருவில் பசியோடே வந்தாரை பார்க்கவும் நேரீர், கொட்டோடே முழக்கோடே கோலங்காண்கின்றீர், குணத்தோடே குறிப்போடே குறிப்பதை குறியீர், எட்டோடே இரண்டு சேர்த்து எண்ணவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. இப்படி பாடியவர்கள் யார்? நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு முன்னால் யாரும் அப்படி பாடவில்லை. இன்னொன்று பாடுகிறார், இவ்வளவு துன்பப்பட்டாரே, அவருக்கு பசி வந்தது, அவருக்கு நன்மை கிடைக்கவில்லை, தன்னுடைய துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக பாடினார் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அதையும் அவர் பாடலே சொல்கிறார். இதுவரை அடியேன் அடைந்த, இதுவரை அடியேன் அடைந்த வெம்பயமும் இடர்களும் துன்பமும் எல்லாம் பொதுவளர் பொருளே, பிறர் பொருட்டல்லால் புலையிலேன் பொருட்டு அல, இது நின் மதுவளர் மலர்பொற் பதத்துணை அரிய வகுத்தனன் அடியினேன் தனக்கு, எதிலும் ஓர் ஆசை இலை இலை பயமும் இடருமற்றிலை இலை என்றாய். எனக்கு ஆசை இல்லை, எனவே பயம் இல்லை, எனக்கு எந்த இடரும் இல்லை, ஒரு இடரும் இல்லாமல் இன்பத்திலேயே திளைத்து கொண்டிருக்கிற ஆன்மாவை பெற்ற வள்ளல் பெருமான். நம்முடைய ஊரநடிகளுடைய வரலாற்றில் சொல்லுகிறார், அவர் மரபுப்படி சொல்ல வேண்டுமானால் அவர் முற்பிறப்பிலே இப்பிறப்பிற்கு வருகிற பொழுது முற்பிறப்பின் ஞானத்தோடே வருகிறவர்கள் சாமு சித்தர் என்று ஒரு பிரிவு இருக்கிறார்கள். அவர் சாமு சித்தர் என்று சொல்லுகிறார். அவருக்கு எல்லாம் இருக்கிறது, எல்லா வல்லமையும் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, ஆனாலும் துன்புற்றார், அழுதார். அதை சொல்லுகிறார், நான் எனக்காக அழவில்லை ஐயனே, மற்றவர்களுக்காக நான் அழுகிறேன். இந்த அன்பும் இந்த கருணையும் இந்த பரங்கருணை தான் அவரை ஒரு சங்கம் நிறுவச் செய்தது. ஒரு சங்கம் நிறுவி அதில் சாமானிய மக்களை ஒன்றிணைத்து அவர்களை எல்லாம் கடைத்தேற்றுவதற்கென்று நம்ம ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னாடியே சொன்னது போல நம்முடைய சமயத்தில் மற்றவர்களை நம்ம கோயிலுக்கு போய் கூட்டமாக கும்பிடுறது இல்லை. நம்ம கோயில்களுக்கு போங்க, நம்ம கோயில்களுடைய கர்ப்பகிரகத்துக்கு போனால் தனித்தனியாக தான் நீங்கள் போய் ஆண்டவனை வணங்க முடியும். இந்த கூட்டமாக போய் பஜனை வணங்குவது என்பது நமக்கு உடன்பாடு அன்று. தெய்வத்துக்கு போகிற பொழுது கணவன் வேறு, மனைவி வேறு, ஒவ்வொரு ஆன்மாவும் வேறு தான். நீங்கள் கூட்டமாக வணங்குவதற்கு நம் கோயில்கள் இல்லை. சர்ச்சு மாதிரி, பள்ளிவாசல் மாதிரி நீங்கள் போய் வணங்க முடியாது. அப்படித்தான் நம்முடைய தத்துவம் இருக்கிறது. எனவே தான் பெரிய கூட்டம் சேர்த்து நான், ஆனால் கிறிஸ்தவ மதம் தான் சொன்னது ஈசகுமாரன் இயேசுநாதர் மனிதன் ஆதாம் ஏவாள் தொடங்கி செய்த பாவங்களையும் இனி தீர்ப்பு நாள் வரையிலே செய்யப்போகிற பாவங்களுக்குமாக சேர்த்து சிலுவையிலே அறையப்பட்டு தன்னுடைய இரத்தத்தால் மனிதனின் பாவத்தை கழுவுகிறார் இயேசு. எனவே நீ இயேசுவை சேர்ந்து விட்டால் உன்னுடைய பாவம் கரைந்து போகும் என்று கிறிஸ்தவ மதம் சொல்லுகிறது. இன்னும் பிற ஆன்மாக்களுக்காக தான் வருந்த முடியும் என்பதை அந்த மதம் சொல்லுகிறது. நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. வள்ளல் பெருமான் கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் மக்களுக்கு தொண்டு செய்வது இறைவனுக்கு செய்கிற தொண்டு என்பதை அவர் கண்டார் முதல் முதலாக. அதனால்தான் மகாகவி பாரதியார் வடலூர் ராமலிங்க பிள்ளை போன்ற மகான் என்று எழுதினார். நம் முன்னாலே வாழ்ந்திருக்கிறார் சுவாமி. அது புராண கதை அல்ல, வரலாற்று பதிவிலே இருக்கிற ஒரு வாழ்க்கை. எல்லோரும் பார்க்க வாழ்ந்தார் சுவாமி. சராசரி மனிதனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எல்லோரைப் போலவே துணி உடுத்தி, ஆடை உடுத்தி, உணவு உண்டு, வீட்டிலே தங்கி எல்லா மனிதர்களைப் போல வாழ்ந்தார். அவர் எதை சொல்லுகிறார்? அவருடைய வாழ்க்கை எதை சொல்லுகிறது? இப்படி எல்லோரும் வாழ முடியும் என்று காட்டுவதற்காக, எல்லோரும் வாழ வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் சேரவாரும் சகத்தீரே என்று அழைத்தார். நான் ஒரு பெரிய ஞானி, நான் மட்டும்தான் வாழ முடியும், இன்னொருவன் வாழ முடியாது என்று சுவாமி கருதி இருப்பாயே, ஆனால் சங்கம் வைத்திருக்க மாட்டார். அவர் மக்களுக்கு தொடர்பில்லாத ஒரு உயரத்தில் இருந்து கொண்டு எல்லோரையும் காலை வணங்க சொல்லி ஆசீர்வாதம் செய்வதோடு போயிருப்பார். அப்படி செய்யவில்லையே. ஏன் ஜீவகாருண்யம் வேண்டும்? ஜீவகாருண்யம் என்பதுதான் அந்த நம்ம மந்திரமாக சொல்லுகிற சொற்களில் இருப்பது என்ன? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வெறும் அறிவு மட்டுமல்ல, அன்பாய் இருக்கிறான் இறைவன். அதுதான் திருமூலர் சொன்னார், அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவிலார் என்றால், சிவம் என்பது பேரறிவு. பேரறிவு என்பது அன்பு கலவாத அறிவு, அறிவு அல்ல. அது ஒரு டெக்னிக், அது ஒரு சாமர்த்தியம், அது ஒரு வித்தை. அறிவு என்பதற்கு பொருள் அன்பு கலந்திருக்க வேண்டும். அன்பு கலவாத அறிவு என்பது நாசத்தை விளைவிக்கும். அன்புடன் கலந்த அறிவுதான் அருளாக பரிமளிக்கும். இன்றைக்கு விஞ்ஞானம் அறிவு, டெக்னிக், வித்தை, அதனுடைய விளைவு என்ன? உலகெல்லாம் நாம் அணுகுண்டுகளை பார்க்கிறோம், உலகெல்லாம் செல்போனில் வெடிக்கிறோம். அறிவுதான். ஏன் செல்போன் வெடிக்கிறது? வெறும் அறிவு நாசத்தை விளைவிக்கிறது. அன்பு கலந்திருந்தால் இது நாசம் வராது. எனவே வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தம் தலைமையில் கொண்டார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சொல்லுகிற பொழுது பசியை பற்றி எல்லோரும் சொல்றார்கள். பசியை எப்படி பார்த்தார் சார்? எல்லோரும் சொல்வது ஞான முதிர்ச்சி வந்துவிட்டால் பசி தெரியாது, உடல் இச்சைகள் தெரியாது, இதான் சொன்னார்கள். நமக்கு அதான் மரபு. இதோ ஞானம் வந்து விட்டால் சோறே வேணாம், பசி. ஆனால் சுவாமி அதை தலைகீழாக சொன்னார். சீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் சீவ அறிவு விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது. நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம். பசி இருக்கிற பொழுது உங்களுக்கு எப்படி ஞானம் வரும்? சுவாமி விவேகானந்தர் சொன்னார், பசியிலே தவிப்பவனுக்கு இறைவன் சோறு உருவத்திலே வருகிறான் என்று சொன்னான். சோறு தான் அவனுக்கு இறைவனம். சீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் சீவ அறிவு விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது. அது மயங்கவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது. அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகின்றது. அது சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது. அது மழுங்கவே குணங்களெல்லாம் வேதப்படுகின்றன. மனம் தடுமாறி சிதறுகின்றது, புத்தி கெடுகின்றது, சித்தம் கலங்குகின்றது, அகங்காரம் அழிகின்றது, பிராணன் சுழல்கின்றது, பூதங்களெல்லாம் புழுங்குகின்றன, வாத பித்த சிலேட்டுமங்கள் நிலை மாறுகின்றன, கண் பஞ்சடைந்து குழிந்து போகின்றது, காது கும்மென்று செவிடுபடுகின்றது, நா உணர்ந்து வரழுகின்றது, நாசி குழைந்து அழல்கின்றது, தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகிறது, கைகால் சோர்ந்து துவழுகின்றன, வாக்கு துணி மாறி குளறுகின்றது, பற்கள் தளர்கின்றன, மலவழி வெதும்புகின்றது, மலச சலவழி வெதும்புகின்றது, மேனி கருகுகின்றது, ரோமம் வெறிக்கின்றது, நரம்புகள் குழைந்து நைகின்றன, நாடிகள் விட்டு விட்டு குழைகின்றன, எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விடுகின்றன, இருதயம் வேகின்றது, மூளை சுருங்குகின்றது, சுக்கிரம் வெதும்பி வற்றுகின்றது, ஈரல் கரைகின்றது, இரத்தமும் சலமும் சோறுகின்றன, மாமிசம் குழைந்து தன்மை கெடுகின்றது, வயிறு பகீலென்று எரிகிறது, தாப சோபங்கள் மேன்மயம் உண்டாகின்றன, உயிர் இழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்து அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன. பசியினால் இவ்வளவு அவத்தங்களும் தோன்றுவது சீவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது. யாராவது யோசித்திருப்போமா? பசி என்ற ஒன்றினால் பசு வந்துட பத்தும் பறந்து போம் சூத்திரத்தை போல நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் எவ்வளவு ஆழ சிந்தித்து பசி வந்து விட்டால் எவனுக்கும் ஞானம் வேலை செய்யாது, மூளை வேலை செய்யாது. ஒரு தடவை பாரதியார் பாடினார், உயிர் உயர் வேதமும் வெறுப்புற சோர்மதியும். நீங்கள் பசியினால் வாடிக்கொண்டிருக்கவனிடம் ஞானத்தை போதிக்க முடியாது. அவன் எப்படி மானிட வாழ்வு வாழ்வான்? பசி என்பது விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் பொதுவான விதி. அவனை விலங்கு நிலையில் இருக்கிற அந்த அந்த வேட்கையாவது முதலிலே தணித்தால் தானே அவன் மனிதனாவான். இதை பார்த்தார் சுவாமி. யாரும் பார்க்காத நிலையிலே அதை பார்த்துத்தான் அவர் தர்மசாலை வைத்தார், சங்கம் அமைத்தார், மக்களுக்கு அவர் போதி. இன்றைக்கு அந்த பேர் இயக்கம் இன்றைக்கும் நடைபெறுகிறது. அவருடைய தத்துவம் எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய இந்த ஆறாவது திருமுறையில் இருக்கிற எத்தனை உலகங்களை பற்றியோ சொல்லுகிறார். அதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? படித்து புரிந்து கொள்வது சாமானிய விஷயம் இல்லை. ஆனால் இவற்றை எல்லாம் கடந்து எல்லா ஊர்களிலும் தமிழகத்தின் மூளை முடுக்குகளிலெல்லாம் வள்ளல் பெருமானினுடைய உருவம் இருக்கிறது. அவருக்கு மடங்கள் இருக்கின்றன. சின்ன குக்கிராமத்தில் வள்ளலார் மடம் இருக்கிறது. வள்ளலை அவன் எப்ப வள்ளலாரை அந்த குக்கிராமத்து மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அன்பின் உருவாக, கருணையின் உருவாக. அவர் போதிக்க நினைத்ததெல்லாம் அன்பும் கருணையும் தான். அதுதான் அவருடைய மொத்த உருவம். அவரை ஒரு வார்த்தையில வள்ளல் பெருமானை நீங்கள் வேறு வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் அன்பு என்று சொல்லிவிடலாம். அந்த ரெப்ரசன்டேஷன் தான் இன்றைக்கு பெருகி வளர்ந்திருக்கிறது. அந்த அன்பு என்ன சாதாரண விஷயமா? அன்பு என்று ஒன்று இல்லாததுதான் இன்றைக்கு உலகை ஆட்டி படைக்கிறது. இந்தியா அல்ல, உலகத்தையே ஆட்டி படைக்கிறது. அன்பு என்ற ஒன்றுதான் இந்த மனித குலத்தை வாழ வைக்கும் என்பது வள்ளலார் மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கிற அத்தனை ஞானிகளும் கண்டுகொண்ட உண்மை. டாயின்பி என்கிற ஒரு அறிஞர், படித்தவர்களுக்கு வள்ளலார் படித்தவர்களுக்கு தெரியும், ஆர்னால்ட் ஜோசப் டாயின்பி என்கிற ஒரு ஆங்கில வரலாற்று பேராசிரியர். அவர் பெரிய ஞானி. உலக வரலாறுகள், சமயங்கள், தத்துவங்கள் அத்தனையும் படித்து கரை தேர்ந்து உலக தத்துவங்களை எல்லாம் படித்து வரலாறு போதிக்கிற தர்மம் என்ன, தத்துவம் என்ன என்று காட்டுவதற்காக 10 நூல்களாக எ ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி என்று எழுதினார். அந்த ஆர்னால்ட் டாயின்பி தன்னுடைய இறுதி காலத்திலே ஒரு புத்தகம் எழுதினார், அன் ஹிஸ்டோரியன்ஸ் அப்ரோச் டு ரிலிஜன், ஒரு வரலாற்று ஆசிரியனின் சமயத்தை பற்றிய ஒரு வரலாற்று ஆசிரியரின் பார்வை என்ற அந்த புத்தகத்துக்கு பெயர். அதிலே சொன்னார், எத்தனையோ தத்துவங்களை படித்து அவருடைய ஆங்கிலத்தை படித்தால் நீங்கள் நேராக பைபிள் படிப்பது போலவே இருக்கும். அப்படி படித்து மேதை. அவர் சொன்னார், இந்த உலகத்திலே ஒன்றே ஒன்றுதான் நித்தியம், மற்றது எல்லாம் அநித்தியம். அது எது என்றால் லவ். அன்பு ஒன்றுதான் நித்தியம். இந்த வாழ்க்கை பொருளற்றது, இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. யாராவது சொல்ல முடியுமா ஏன் இந்த வாழ்க்கை? சொல்ல முடியுமா? ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்ற ஞானி சொன்னார், ஜெர்மானிய ஞானி, த லைஃப் இஸ் மீனிங்லெஸ், அட் த சேம் டைம் இட் இஸ் ஃபுல் ஆஃப் மீனிங். பொருளற்ற இந்த வாழ்க்கை பொருள் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த பொருள் நிறைவை கொடுப்பது எது? மனிதனுடைய வாழ்க்கை. இல்லாவிட்டால் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடு? நமக்கு விலங்குகளுக்கும் என்ன வேறுபாடு? அவர்களும் உண்கிற, அவைகளும் உண்கின்றன, உறங்குகின்றன, இனப்பெருக்கம் செய்கின்றன, மடிகின்றன. நமக்கும் அவர்களுக்கு இருக்கிற வேறுபாடு, நம்மிடம் ஆன்மா இருக்கிறது, இது வளர்கிறது. அது உணர்த்துவது என்ன? ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சொன்னார், இது ஃபுல் ஆஃப் மீனிங். அந்த அர்த்தத்தை சொல்லுவது எது? அந்த அர்த்தத்தை சொல்லுவது அன்புதான். விலங்குகள் ஒன்றை ஒன்று அன்போடு பார்க்கிறதோ அல்லவோ தெரியாது, ஆனால் அறிவு என்பது, உங்களுடைய அறிவு அன்பு வழியிலே செயல்பட வேண்டும். அந்த புத்தகத்திலே வாழ்க்கையிலே நித்தியமானது அன்பு என்று சொன்ன டாயின்பி சொல்லுகிறார், ஒரு கேள்வி பதில். ஒரு ஜப்பானிய ஞானியும் அவரும் பேசினார்கள், ஜப்பானில் கேள்வி கேட்டார்கள், அதற்கு பதில் சொன்னதாக ஒரு புத்தகம் வந்தது. அதில் சொல்லுகிறார், வாட் ஷுட் மேன் லிவ் ஃபார்? திஸ் கொஸ்டின் இஸ் பர்டிகுலர்லி அக்யூட் ஃபார் த யங். மனிதன் எதற்காக வாழ வேண்டும் என்று இளைஞர்கள் கேட்கிறார்கள். பட் இட் ஹான்ஸ் எவ்வரி ஒன் அட் எவ்வரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். இந்த கேள்வி எல்லோருக்கும் உதிக்கிறது, நாம் ஏன் வாழ்கிறோம்? அவர் டைம்லி சொல்லுகிறார், ஐ வுட் சே தட் மேன் ஷுட் லிவ் ஃபார் லவ்விங், ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபார் கிரியேட்டிங். I should spend all his ability, all his strength on pursuing all these three aims. And he should sacrifice himself, if necessary, for the sake of achieving them. Anything worthwhile may demand self-sacrifice. And if you think it worthwhile, you will be prepared to make the sacrifice. அன்பு செலுத்த, அறிந்து கொள்ள, சிருஷ்டிக்க, கிரியேட்டிங் என்றால் புதிதாக ஒன்றை உருவாக்க, மனிதன் இதற்காக வாழ வேண்டும். இந்த அன்பு செய்ய என்பதில்தான் அறிந்து கொள்ளவும் வருகிறது. நீங்கள் அன்பும் அறிவும் கலந்து கொண்டு கிரியேட் செய்தால் இலக்கியம் வரும், சிற்பம் வரும், ஓவியம் வரும், கோயில் வரும், சிறந்த கட்டிடங்கள் வரும், மனித வாழ்க்கை உருவாகும். அன்பில்லாமல் வெறும் அறிவோடு மட்டுமே நீங்கள் படைக்க நினைத்தால் அணுகுண்டுதான் வரும். இதை ஆனால் டைன்பி சொல்லுகிறார். ஆல்பர்ட் ஸ்வைசர் என்கிற அன்பு என்ன செய்யும்? அவர் சொல்லுகிறார், இந்த மூன்றுக்காகவும் உங்களுடைய திறமை அனைத்தையும் செலவிடுங்கள். அன்பு செலுத்தவும், அறிவு பெறவும், உருவாக்கவும். கிரியேஷன் அழிவு வேலை இல்லை, உருவாக்கவும் உங்கள் திறமை அத்தனையும் நீங்கள் செலவிடுங்கள். தேவையானால் உங்களை பலி கொடுங்கள். தேவை என்றால் நீங்கள் உங்களை இழங்குங்கள், இழந்து விடுங்கள். செல்ஃப் சாக்ரிஃபைஸ். அப்படி கொடுக்கிற அந்த தியாகத்தில் தான் உங்களையே நீங்கள் அடுத்தவர்களுக்காக ஒப்புவிக்கிற தியாகத்தில் உன்னத இன்பம் இருக்கிறது. அதுவே மோட்சம். மோட்சம் என்பது நம்ம கண்ணுக்கு தெரியும், அதுவே மோட்சம், அதுவே பேரின்பம் என்று டாயின் பி சொன்னார். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்கிற ஒரு ஞானி 30 வயதுக்குள்ளாக அவர் இசைக்கலையிலே தேர்ந்தார், பெரிய மியூசிஷியன். அதில் டாக்டரேட் பட்டம் வாங்கினார், சமயத்துறையிலே டாக்டரேட் பட்டம் வாங்கினார், தத்துவத்துறையிலே ஃபிலாசபியிலே டாக்டரேட், ஒரு ஜெர்மானிய பல்கலைக்கழகத்தில் 3 டாக்டர் பட்டத்தை பெற்ற ஆல்பர்ட் ஸ்வைட்சர். 30 வயதுக்கு மேலே அப்பொழுது பாதிரிமார்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவுக்கும் நம்ம நாட்டுக்கு வந்தது போல எத்தனையோ பின்னடைந்த நாடுகள் நாகரிகம் இல்லாத மக்கள் மத்தியிலே போய் தொண்டு செய்து அவர்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றி கொண்டிருந்தார்கள். இவர் மதம் மாற்றுவதிலே ஆல்பர்ட் ஸ்வைசருக்கு ஆர்வம் இல்லை, மக்களுக்கு தொண்டு செய்ய அவருக்கு ஆர்வம். என்ன தொண்டு செய்யலாம்? ஒரு மிஷன் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆப்பிரிக்காவுக்கு போனது. ஆப்பிரிக்காவுடைய மத்திய பகுதி, லேம்பரன் என்று அதற்கு பெயர். போகிற பொழுது அவரிடம் நானும் வருகிறேன் தொண்டு செய்ய என்றார்கள். நான் மத பிரசங்கத்துக்கு வர முடியாது, வேற என்ன செய்யலாம் என்று கேட்டார். அவர் பெரிய மத தத்துவத்தில் மேதை. நீங்கள் மருத்துவராக வரலாம் என்று சொன்னார். பேராசிரியராக இருக்கிற ஒருவர் மருத்துவத்திலே மாணவராக மாறினார். 30 வயதில் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு, தத்துவத்தை போதித்து கொண்டு, இசையை போதித்து கொண்டு, சமயத்தை போதித்து கொண்டு மருத்துவ மாணவராக மாறினார். மருத்துவ படிப்பு முடிந்தது தான் தெரியும், அவர் கொஞ்சம் உடல் ஊனம் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். கணவனும் மனைவியுமாக அந்த காட்டுக்குள்ளே போனார்கள். சாகர வரையில் லேம்பரன் காட்டுக்குள்ளே நீக்ரோ மக்கள் மத்தியிலேயே தன் வாழ்நாள் முழுவதும் அந்த மக்களுக்கு பாடுபட்டு அங்கேயே மடிந்து அவருடைய சமாதி உள்ள உயரத்தில் இன்றும் இருக்கிறது. அவரை பாடுபட செய்தது எது? இந்த இரக்கம், உயிரிறக்கம். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். சுவாமி கேட்கறது என்ன? பொண்ணும் மணியுமா? ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். அன்பு என்பது அன்பாக இருப்பதில்லை, அன்பு செய்வது. யூ டூ லவ், யூ மேக் லவ். நான் பேசாம அன்போடு இருக்கிறேன்னு இருக்கிறது இல்லை, அன்பு செயல் வேண்டும். அந்த அந்த ஆப்பிரிக்காவுடைய காட்டுக்குள்ளே அந்த நிகுரோகளுக்கு வந்த வியாதிகள் இருக்கிறவ அதெல்லாம் யார் அதுவரையில் ஆராய்ச்சி செய்யாத வியாதி. களிம்பு கொண்டு போய் கொடுத்தார். வெளியேருந்து களிம்பு எடுத்துட்டு போய் அந்த காட்டுக்குள்ளே மருந்து கொண்டு போவது கூட கஷ்டம். அவருடைய நூல்களை எல்லாம் இந்த பார்சல் வர்ற பேப்பர் இருக்கு பாருங்க, அதில் பின்பக்கம் எழுதினார் ஸ்வைட்சர். எல்லோரும் உறங்க போகிற நேரத்தில் அவர் தன்னுடைய பியானோவை வாசிப்பார். அந்த இசையிலே அந்த காட்டு மக்கள் உறங்கிய பின்னால் தான் அவர் உறங்குவார். விலங்குக்கு இணையாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் திடீர்னு அவனுக்கு தலைவலி வரும், மண்ணுக்குள்ளே தலையை புதைத்து கொண்டு செத்து போவான். அங்கே ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆறில் காலை வெறுங்காலை வைத்தால் ஒரு மீன் வந்து நக்கும் செத்து போவான். அப்படி கொடுமையான காடு, அதற்குள்ளே போய் வாழ்ந்தார். அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தார்கள். நோபல் பிரைஸ் கொடுத்த உடனே அந்த பணத்தை எல்லாம் அந்த மருத்துவமனைக்கு செலவு செய்தார். அவருக்கு பணம் தேவைப்பட்டால் உலகத்தில் இருக்கிற நாடுகளில் எல்லாம் அமெரிக்காவுக்கு போவார், ஐரோப்பாவுக்கு வருவார். அங்கே வந்து பியானோ கச்சேரி நடக்கும், அவர் ஆர்கன் வாசிப்பார், இசை கச்சேரிகளை நிகழ்த்தி பணத்தை வசூல் செய்து மறுபடியும் காட்டுக்கு போய்விடுவார். அந்த காட்டிலே தான் 60களிலே இறந்தார். அவர் இறந்த பொழுது நானும் இவனுடைய நண்பர் ஒருவர் இருந்தார், அருணாச்சலம் என்ற ஒரு வழக்கறிஞர். நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் கருப்பு பேஜ் குத்திட்டோம். ஸ்வைட்சரி இறந்து போயிட்டாரே. அந்த மகான் நாகரிகத்திற்கு என்ன அடிப்படை என்று கண்டார். இந்த நாகரிகம் சிவிலைசேஷன் என்று இருக்கிறதே, அதற்கு அடிப்படை என்ன என்று ஆய்வு செய்ய தொடங்கினார். ஒரு நாள் அவர் கப்பலிலே போய்கொண்டிருக்கிற பொழுது அந்த கருத்து அவருக்கு தோன்றியது. அந்த மைய கருத்து ரெவரன்ஸ் ஃபார் லைஃப், உயிர்களுக்கு மரியாதை. ரெவரன்ஸ் ஃபார் லைஃப், எல்லா உயிர்களும் மதிப்புடையன, எல்லா உயிரையும் மதிக்க வேண்டும் என்கிற இந்த கருத்து அவருக்கு தோன்றியது. நாகரிகத்தின் அடிப்படை என்ன? எதனால் இந்த நாகரிகம் வாழ்கிறது? நாம் கூட்டமாக எப்படி வாழ்கிறோம்? ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் செய்கிற மரியாதை தான். உலகத்தில் எந்த உயிரும் மேல் கீழ் இல்லை. பாரதியார் சொன்னது போல, அந்த குட்டிச்சோறு வண்ண கழுத எல்லாம் ஒரே ஆன்மான்னர். பாரதியார் ஒரு உரைநடையில் எழுதியிருக்கிறார். இந்த ஞானம் வர வேண்டும். அதனுடைய விளைவு என்ன? இயற்கையிலே ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது, a riddle, a great irony. என்ன என்றால் ஒரு உயிர் இன்னொரு உயிரை சாப்பிட்டுத்தான் வாழ வேண்டும். இறைவன் அப்படி வச்சிருக்கிறான். இயற்கை ஒரு உயிர் இன்னொரு ஜடத்தை சாப்பிட முடியாது. அதனாலதான் சித்தர் பாடினார், கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, சாப்பிட முடியாது. மக்கி போன நெல்லை நீங்கள் சாப்பிட முடியாது. உயிர் சத்து உள்ள நெல்லில இருக்கிற அரிசியைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். ஒரு உயிர் இன்னொரு உயிரை உண்டுதான் வாழ வேண்டும். இது இருக்கிற ரிடில், இதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. என்ன செய்யலாம்? எதற்கோ ஒரு இந்த பழமொழி வந்து சைவ சித்தாந்தத்தில் ஒரு அர்த்தம் உண்டு. நான் வேற தினசா அதை வாங்கி கொண்டேன். கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்று பழமொழி இருக்கிறது. அதற்கு பொருள், கொன்றதால் வருகிற லாபம் அந்த வினைக்கான விளைவை தின்றால் போகும். நான் முன்னாலே சொன்னேன், ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய விடைக்கான விளைவை புசித்தாக வேண்டும், அப்பொழுதுதான் முக்தி வரும், இறைவனுடைய சாரம் என்று பொருள் சொல்வார்கள். ஆனால் இது எப்படி என்றால், கொன்றால் பாவம் தின்றால் போச்சு, தின்பதற்காக கொன்றால் தான் அது பாவம், ஒரு அப்பொழுதும் பாவம் தான். ஸ்வைட்சர் சொன்னார், உயிர் கொலை பாவம், ஆனால் வேறு வழி இல்லாமல் நீங்கள் கொள்ளுகிறீர்கள், உண்டே ஆக வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் வாழ முடியும். இயற்கையின் விதி அப்படி இருக்கிறது. புலி ஆட்டை கொள்கிறது, சிங்கம் வாழ வேண்டுமானால் இன்னொரு உயிரை கொள்கிறது. நாம் என்ன செய்யலாம்? உயிர் கொலையை எப்படி குறைக்கலாம்? கேமிங்னு ஒன்று இருக்கு, வேட்டையாடுதல், அது நமக்கு உல்லாச பொழுதுபோக்கு. இந்த ரெஃபரன்ஸ் ஃபார் லைஃப் என்கிற இந்த கருத்து இருக்குமானால் அவன் தேவைக்காக தவிர அடுத்த உயிரை கொல்ல மாட்டான், விளையாட்டுக்காக கொல்ல மாட்டார். அப்படி வாழ்ந்தால்தான் இந்த நாகரிகம் வாழ்கிறது என்பதை ஸ்வைட்சர் கண்டுபிடித்தார். அதற்கு கூட சுவாமி உயிர் கொலை கூடாது என்பதை நமக்கு கற்பிப்பதற்காக எந்த ஊரிலே சொல்லுகிறார், எந்த மக்கள் மத்தியிலே சொல்லுகிறார், நம்முடைய எல்லா கடவுள்களுக்கும் ஆடு கோழியை பலியிடுவதே நம்முடைய வாழ்க்கை முறை. அவர் காலத்திலே வாழ்ந்த பிராமணர்களுக்கு அவர் சொல்லலை, சாதாரண படிப்பறிவு இல்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் முன்னாலே வந்து உயிர் கொலை கூடாது கூடாது. எவ்வளவு பெரிய வேலை, அரசாங்கம் சட்டம் போட்டே நிக்கல, ஆனால் அதை அவர் கற்பித்தார். அதை கற்பிப்பதற்கு இந்த இந்த நான் சொல்ற லாஜிக்கு சாமி பதில் சொல்லி இருக்கிறார். நான் இன்டலெக்சுவலா அதுல திருப்தி அடையலை, எனக்கு அது முக்கியம் இல்லை. அவர் அதற்கு விளக்கம் கொடுத்து விட்டாரா, என்னை திருப்தி செய்து விட்டாரா என்பது முக்கியமில்லை. அவருடைய நோக்கம் என்ன? உயிரிழத்து அன்பு செலுத்துகிற அந்த அன்பு உள்ளம் இருக்கிறது, இந்த பாவ உணர்ச்சி இருக்கிறது, அதுதான் நமக்கு வெளிப்படுகிறது. எனவே ஜீவகாருண்யத்தில் அவர் விட்ட அறிக்கையில் நீங்கள் சைவ உணவை மட்டுமே உண்ண வேண்டும். அதுக்கு ஏகப்பட்ட லாஜிக் சொல்ற. ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுவதற்கும் தாவரங்களை சாப்பிடுவதற்கும் என்ன வேறுபாடு என்று ரொம்ப லாஜிக்கலாக அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். இந்த இந்த அன்பு இரக்கம்தான் உலகத்தை வாழ்விக்கிறது, மக்கள் நாகரிகத்தை காப்பாற்றுகிறது என்று ஸ்வைட்சர் சொன்னார். இந்த அன்பு என்கிற ஒன்றை நாம் சீரியஸாக எடுத்துக்கல. வள்ளல் பெருமானை கொண்டாடு நம்மை அறியாமல சாதாரண சராசரி மக்களே அறியாமல் இந்த ஞானம் முற்று பெறாமல் அவர் சொல்லுகிற தத்துவங்களை விளங்கிக் கொள்ளாமலேயே நம் மனம் அவர்பால் ஈடுபடுகிறது. அதற்கு காரணம் அவரிடம் இருக்கிற ஜீவகாருண்யத்திற்கு இருக்கிற வலிமை. சுவாமி இறந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன, இன்று வரையிலே அவர் ஜீவிக்கிறார், அவருடைய அவருடைய தத்துவம் வாழ்கிறது. காரணம் அவர் வாழ்க்கை, மற்றவர்களைப் போல எழுதி வைத்து விட்டு அவர் மடிந்து விடவில்லை, சாதித்து காட்டினார். அன்பிலே இருக்கிற ஒரு பெரிய வசதி, கொடுக்க கொடுக்க வளரும். அன்பு என்பதே இன்பமயமானது. நீங்கள் அன்போடு ஒரு விஷயத்தை பாருங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். அன்போடு அடுத்தவரோடு பேசுங்கள், நீங்கள் அன்பாகவே இருந்துவிட்டு ஒரு நாள் தூங்க போங்கள், நிம்மதியாக தூங்குவீர்கள். நீ அனுபவத்தில் பார்க்கலாம். ஒருவரோடு சண்டை போட்டு விட்டு மோசமாக திட்டி விட்டு நீங்கள் படுக்க போங்கள், தூக்கம் வராது. அன்பு உங்களுடைய உள்ளத்தை லேசாக்கி விடுகிறது, மென்மையாக்கி விடுகிறது. You are relieved of all tensions. பெரிய வந்து நான் ரிலாக்ஸ் ப்ளீஸ்னு தத்துவம் சொல்றேன், ஒரு தத்துவமும் வேண்டாம். பாரதியார் சொன்னார், அதை பைபிள்ல இருந்து அவர் எடுத்திருக்கிறார். ஆனால் கருத்து ரொம்ப முக்கியம். ஒரு பாட்டில் சொல்ற, எதுக்கு ஓடி ஓடி உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம், வேர்ப்ப வேர்ப்ப பொருள் செய்ய என் அப்பா அனுப்பிச்சான்னு சொல்லி பாரதியார் சொன்னது மாதிரி, இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடி கூட்டமும் அந்த மரங்களை சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த துருள் செய்து வாழ்வனவோ. பைபிள் இருக்குது, மானுடர் உழாவிடினும் வித்து நடாவிடினும் வரம்பு கட்டாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடினும் வானுலகு நீர் தருமேல் மண் மீது மரங்கள் வகை வகையா நெற்கள் புற்கள் வலிந்திருக்கும் அன்றே. யான் எதற்கும் அஞ்சுகளே, மானுடரே நீவிர் என் மதத்தை கைகொள். பாரதியார் சொல்லுகிறார், இது வள்ளலாருடைய வழியிலே வந்து அவரிடம் அருள் பெற்ற பாரதியார், அவரை படித்து உணர்ந்த பாரதியார், இதுவரையிலே மரபிலே இல்லாத ஒரு புதிய ஞான மரபை உருவாக்கியவர் வள்ளலார், அந்த மரபில் வழித்தோன்றல் பாரதியார். நீங்கள் அதை மனசில் வைத்துக்கொள்ளும். மற்ற கவிஞர்லாம் சிறக்காமல் பாரதி மட்டும் மகாகவியானதையே, வள்ளலாருடைய ஞான மரபிலே வந்தவர் பாரதியார். அவர் சொல்லுகிறார், யான் எதற்கு மஞ்சுகளேன், நான் முன்னாடி படித்த மாதிரி தான், நான் எதற்கு எனக்கு பயமில்லை என்று பாரதியார் இது வள்ளலார் சொன்னாரே அதே வார்த்தை, யார் எதற்கும் அஞ்சுகளே, மானுடரே நீர் என் மதத்தை கை கொண்டீர், பாடுபடல் வேண்டா, ஊனுடலை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும். அப்போ உனக்கு வேலை என்ன? உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செயல் கண்டீர். நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? இங்கு உங்களுக்கு தொழில் அன்பு செயல் கண்டீர். இந்த அன்பு என்ற ஒன்றுதான் நிலையாக உங்களை வளர்த்து கொண்டே இருக்கிறது. உள்ளத்திலே அன்பு இருக்குமானால் நமக்கு வேறு எதுவும் வேண்டாம், எல்லாம் தெளிவாக தெரியும். வஞ்சனை பொறாமை சூது எல்லாம் அன்பு இல்லாததால் வருவது. அன்புடையார் எல்லாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் எங்கும் உரியர் பிறருக்கு. நீங்கள் கொடுக்க கொடுக்க வளர்வது இரண்டு தான், ஒன்று அன்பு இன்னொன்று அறிவு. செல்வத்தை கொடுத்தால் அது தேயும், உங்கள் உடல் வலிமை போகும், சொத்து சுகங்கள் போகலாம், ஆனால் அன்பு கொடுக்க கொடுக்க வளரும். இது ஒன்றுதான், கொடுப்பவனுக்கும் இன்பம் வாங்குகிறவனுக்கும் இன்பம். அறிவுதான் கொடுக்கிறவனுக்கும் இன்பம் பெறுகிறவனுக்கும் இன்பம். அறிவு என்பது அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் இருக்குமானால் அது பாசி பிடிச்சு போகும். ஒரு ஆசிரியன் கல்வி கற்றுக் கொடுக்காமல் இருப்பானால் அவனுக்கு கல்வி மறந்து போகும். அன்பு கொடுக்காமல் இருந்தால் இவன் அன்பற்றவனாகி விடுவான். அன்பு கொடுக்க கொடுக்க வளர்கிறது, எனவேதான் அன்பு செய்ய வேண்டும். அது ஒன்றை மட்டும்தான் நாம் செய்வதே இல்லை. இன்றைக்கு இருக்கிற அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என்ன? வள்ளல் பெருமான் எல்லாவற்றையும் ஆழமாக பார்த்தார். சாத்திர குப்பையை எருவாக்கி போட்டு என்றார். அவர் கல்லாத சாத்திரமா? அவர் கல்லாத கல்வியா? அவருக்கு தெரியாத தத்துவமா? எத்தனையோ பேரிடம் தத்துவ வாதங்களை செய்திருக்கிறார், எவ்வளவோ ஞானிகளோடு வாதப்போர்களை வென்றிருக்கிறார். அவர் எப்படி படித்தார்? அவர் கல்லாமல் கல்வி கற்றிருக்கிறார், ஈசனே அவருக்கு ஆசானாக இருந்து போதித்திருக்கிறார். அப்படித்தான் சுவாமி சொல்கிறார். அதை நான் ஏன் சந்தேகம் பண்ணேன்? கல்லாமல் கற்றேன் என்று கற்றிருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எழுத படிக்க தெரியாது, உங்க பேரும் தெரியுமோ தெரியாது. உலகத்தையெல்லாம் ராமகிருஷ்ணருக்காக வென்று வந்த விவேகானந்தர் எவ்வளவோ படித்தவர், ஆனால் அவருடைய குருவான ராமகிருஷ்ணர் படிப்பறிவில்லாதவர். அவரை விட ஞானம் உண்டா? நான் சுவாமி அப்படி கூட இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மேலே எத்தனை வகையான பாடல்கள், எத்தனை அகத்துறை பாடல்கள், எத்தனை சிந்து பாடல்கள், எத்தனை வகையான தமிழ் இலக்கிய வகைகளிலே பிரபந்த வகைகள் எத்தனை உழவோ அத்தனையிலும் பாடல், தமிழ் கரடுமுரடான பாடல். தொழூர் வேலாயுத முதலியார் தானே சில பாடல்களை ஏற்றிக்கொண்டு மாணவன் ஆசிரியரை சோதித்தான். ஆசிரியர் தான் இவனுக்கு பாடம் சொல்லாமான்னு சோதித்து இவன் பாத்திரமா, இவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாமா என்று முடிவு செய்ய வேண்டும். ஆனால் தொழூர் வேலாய முதலியார் இவன் நான் கொள்ளத்தகுந்த குருவா என்று சோதிக்க, இவர் அறிவை சோதிக்க, அவர் நல்ல புலவர், நல்ல பாடல்களை கட்டிக்கொண்டு சங்க பாடல்கள் என்று கொடுத்தார். பெருமான் அதை பார்த்தார், இது சங்க பாடல்களே அல்ல, யாரோ தெரியாத ஒரு பிள்ளைகள் எழுதி என்ன பிள்ளைமைத்தனமாக எழுதிய பாடல்கள், இதில் இவ்வளவு தப்பு இருக்கு என்று சொன்னார். அவ்வளவு ஞானம் தத்துவத்திலே, அவ்வளவு ஞானம் வேதாந்தம் சித்தாந்தம் இருக்கிற எல்லா தத்துவங்களும் அவர் கத்துப்படி, எல்லா தத்துவங்களையும் பயின்று அதற்கு மேலே அவர் தன்னுடைய சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். தன்னுடைய தத்துவத்தை சொன்னார். உருவ வணக்கம் செய்ய வேண்டும் என்று என்ன சொல்றது பிரம்மசமாஜ அறிஞர்களோடு வாதம் செய்தார். அந்தந்த பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு தகுந்தாற்போல் உருவ வணக்கம் அருவ வணக்கம் அருவுரு வணக்கம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். சுவாமி வாதாடினார். ஆனால் அவருக்கு உருவம் தேவையில்லை. கடவுளை ஒளியாக காண்பதை கடைசியாக அவர் நிறுவினார். அதுக்கு போறதுக்கு என்ன வேணும்? முஸ்லீம் போகலாம், கிறிஸ்தவம் போகலாம், புத்தன் போகலாம், கடவுள் நம்பிக்கையுடைய யாரும் போகலாம். அருள் ஜோதியாக இறைவனை சொல்லுகிற எல்லா மதங்களும் இறைவனை சொல்லுகிற பொழுதெல்லாம் ஜோதி என்றே சொல்லுகிறது எல்லா மதங்களும். அதில் யாரும் இறைவன் இருட்டுன்னு எங்கேயாவது இருக்கா? பைபிள் சொல்ற கதையில் மோசஸ் கடவுளை காண மலையிலே போகிற பொழுது உதரிலே ஒளியாக யகோவா வந்தார். எந்த மதமாக இருந்தாலும் சரி, இன்னும் எல்லா மதமும் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு தன்மையை, குணங்களற்ற இறைவனுக்கு குணமாக நாம் கொள்ளுகிற ஒன்றை, இறைவனுக்கு குணம் கிடையாது, ஆனால் நாம் எதை குணமாக கொள்ளுகிறோம்? அவர் எப்போ பேரொளியாக விளங்குகிறார், எனவே அவரை ஒளியாக வைத்தார். எல்லா சடங்குகளையும் விட்டு, சடங்குகள் வச்சிருக்கிறோம் அதுவும் தேவையில்லை, உள்ளத்திலே அன்போடு உயிர் இறக்கத்தோடு நீங்கள் ஜோதியை வணங்கினால் எல்லா புண்ணியமும் உங்களுக்கு வரும். இதற்கு வள்ளல் பெருமான் நமக்கு வழிகாட்டினார். அதை விட வாயால் சொல்லிட்டு போயிடலாம் ஒரு துறவி, அவரே வரிந்து கட்டி கொண்டு அன்னசாலை வைக்க வேண்டுமா? வைத்தாரே. அவர் இன்னொன்றை காட்டுகிறார் நமக்கு, அன்பு என்ற ஒன்று உங்களுக்கு இருக்குமானால் உலகத்திலே அதற்கு பிரதிபலிப்பு இருக்கும். அன்பு அன்பை கொடுக்கும், அன்பு அன்பை விளைக்கும், ஆதரவு பெருகும். நான் அன்பு செய்கிறேன், ஒருவன் அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்தவன் அன்பு செய்கிறானா என்று பார்த்து செய்வது அன்பு. அன்பு அவனுக்கு என்ன பிடிக்குதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அவன் மேல் அன்பு செலுத்துவது அன்பு அல்ல, இட் இஸ் சூடோ லவ், அது பொய் அன்பு. அரசியல்வாதி ஓட்டுக்கு காட்டுறாங்க. பிறன் என்ன செய்கிறான் என்று தெரியாமல் அன்பை பொழிவதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பு இருக்குமானால் அது கல்மனத்தை கரைக்கும். சுவாமிகள் வடலூர்ல போய் மடம் வைக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது 40 காணி நிலத்தை, 80 காணியோ 40 காணி நிலத்தை, 80 காணி நிலத்தை 40 பேர் கொடுத்தார். அதில் 23 பேர் கீரல் இனாம் சாசனம் எழுதி கொடுத்தான். கொடுத்தவன் அத்தனை பேரும் பெரிய தனவந்தன் அல்ல, ஜமீன்தார் அல்ல, பேரை படிச்சிங்கன்னா தாழ்த்தப்பட்டவன் இருக்காங்க, பல ஜாதிக்காரர்கள் இருக்கிறார். 1 ஏக்கருக்கு குறைவான நிலத்தை கொடுத்துருக்கிறான். அதுதான் அவனுடைய ஜீவனாக இருந்திருக்கும், அவனுக்கு இருந்த ஒரே சொத்தாக இருந்திருக்கும். எப்படி கொடுத்தார்கள்? வள்ளல் பெருமானிடம் பொங்கி வழிந்த அன்பு அவர்களை அந்த நிலத்தை கொடுக்க வைத்தது. இன்றளவும் சோறு போடுகிறார்களே, எந்த கோடீஸ்வரம் கொடுக்கிற பணம்? எனக்கு தெரிய எங்க ஊர்ல எங்க எனக்கு வேண்டியவர் ஒருவர் இருக்கிறார். இப்ப பழவண்டி வியாபாரத்தோடு நிறுத்திட்டார். தைப்பூசம் தவறாமல் அங்கு போவார். அவரிடம்தான் நான் பணம் கொடுப்பேன். தைப்பூசத்துக்கு பணம் கொடுக்கணும்னா அவரிடம் கொடுப்பேன், அவர் கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் தைப்பூசத்துக்கு அங்கே கொடுக்கிறார்கள். எவ்வளவு பேர் கொடுக்கிறார்கள், யார் யாரோ கொடுக்கிறார்களே, எப்படி அது நடைபெறுகிறது? இவ்வளவு பேருக்கு உணவு போட முடிகிறது, ஒவ்வொரு ஆண்டும் வளர்கிறது, எப்படி வளர்கிறது? வள்ளல் பெருமானுடைய உண்மையான அன்பு, அவருடைய தெய்வத்தன்மை, அந்த தெய்வத்தன்மை அன்பாக வெளிப்பட்டது. வெறும் சடங்காக அல்ல, வெறும் சாஸ்திரங்களாக அல்ல, எழுத்திலே அல்ல, உண்மையில் செயலில். தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன பயன்? நீங்கள் வாழ வேண்டும். சாமி வாழ்ந்தாரே, ஊர் ஊராக போய் பேசியிருக்கிறார். எத்தனை ஊர்களில் போய் பேசியிருக்கிறார். இல்லற வாழ்வு நடத்தலை, அவருக்கு அதில் ஈடுபாடு இல்லை. எனவே யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று வள்ளல் சொல்லலை. எத்தனையோ இல்லறத்தார் அவர்களுக்கு சீடர்கள், அவருக்கு அதில் ஈடுபாடு இல்லை. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? நம்முடைய மரபிலே எல்லா ஞானிகளும் துறவிகளாகவும் இருந்திருக்கிறார்கள், இல்லறத்திலும் இருந்திருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் துறவி வேஷத்தை போடலை, தனக்கு ஆடை அலங்கார புனைவுகள் இல்லை, சன்னிதானங்களைப் போல சாஸ்திரங்களை வைத்துக் கொண்டு அல்லது சடங்குகளை வைத்துக் கொண்டு தங்க சிம்மாசனத்தில் அவர் அமரல. சாமிகள் போகிற பொழுது யாரும் பாதுகாப்புக்கு போகலை. அவர் கையில் ஒரு பைசா இருந்ததா? அவருக்கு இருந்த மூலதனம் எல்லாம் அவரிடம் இருந்த அன்பும் அருளும் தான். உண்மையும் சத்தியமும் அன்பும் மட்டுமே அவருக்கு மூலதனம். அது எதை காட்டுகிறது? இன்றைக்கும் அந்த சத்தியமும் அன்பும் இருந்தால் நடைபெறும். தம்பையா அவர்களுக்கு என்ன சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது நடக்கிறது. நடந்து கொண்டே நம் கண் முன்னால் இது நடக்கிறது. இது ஏன் எங்கும் நடக்கக்கூடாது? இந்த அன்பும் இந்த கருணையும் ஏன் எங்கும் பரவக்கூடாது? நாம் உண்மையிலேயே அன்பை செலுத்த தொடங்கினால் எல்லா ஆரவாரங்களும் ஒழிந்து, எல்லா வேற்றுமைகளும் ஒழிந்து, வன்முறைகள் நிச்சயமாக ஒழியும். ஆனா அன்பு நமக்கு முக்கியமில்லை. நம்ம மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? போய் நீங்க சாமி கும்பிடுங்க, இறைவனர்களை பெறுங்கள், சிவங்க பெரிய கோயிலுக்கு போவோம், தேவார திருவாசகம் கேட்போம், இல்லை அருப்பா படிப்போம், ஆழ்வார படிப்போம் என்று சொன்னால் நியாயம். ஏன் என்ன சார் நீங்க கோயிலுக்கே போறதில்லை? ஏன் கிறிஸ்தவம் போறான், முஸ்லீம் போறாங்க, என்ன நியாயம் இது? அவன் போறதை பார்த்தா இவன் போகணுங்கிறான். கடவுளிடம் ஈடுபாடு இல்லை, வேறு ஒருவன் மீது இருக்கிற வெறுப்பை கொட்டி தீர்ப்பதற்கு அவன் கோயிலுக்கு போகிறான். எப்படி அன்பு இருக்கும்? நீங்கள் எப்படி இறைவனோடு கலக்க முடியும்? நீங்கள் உங்கள் வழியிலே அன்பை செலுத்தினால் எல்லா இடத்திலும் அது பிரதிபலிக்கும். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்று பாரதியார் சொன்னாரே, ஏன் மகாகவி உரையன் போற்றினார்? வள்ளலாருக்கு பிறகு அடுத்தவர்களுக்கு உயிரை விட்டு துடித்த ஒரே ஜீவன் பாரதியார் தான். நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டார். துஞ்சி மடிகின்றாரே, இவர் துயர்களை தீர்க்க ஓர் வழியிலேயே. அந்த பாடலில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற பாட்டின் பிரதிபலிப்பை நீங்கள் உணரலாம். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். என்ன வரம் கேட்டார்? தெரிஞ்சே சொன்னார் பாரதியார், தெரிந்தே சொன்னார். மில்டன் பாரடைஸ் லாஸ்ட் எழுதுகிற பொழுது சொன்னார், இதற்கு அன்அட்டெம்ப்டட் எய்தர் இன் ப்ரோஸ் ஆர் இன் ரைம் என்று எழுதினார். இதுவரையில் யாரும் எழுத துணியாத பொருளை நான் எழுதுகிறேன், மனித குலத்தின் தோற்றத்தை பற்றி நான் எழுதுகிறேன் என்று பாரதியார் மில்டன் சொன்னார். அதை போல பாரதியார் அறிவித்தார், பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். என்ன வரம் அது? மண் மீது உள்ள மரங்கள், புற்கள், விலங்குகள் அனைத்தும் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தேன். துன்பம் நீங்கி இன்புற்று வாழ வேண்டும் தேவதேவா. வள்ளலார் அங்கே நிற்கிறார். அவர்தானே இதை கேட்டார். எடில் மாணிகளாய் ஏழைகளாய் என்று பாடிவிட்டு போகவில்லை, அந்த பசியை தீர்க்க அவர் பாடுபட்டார். பாரதியார் சொன்னார், யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தேன். பாடிவிட்டு போகாத, பிரேயரோட போகாத, நீ செய். அப்படி செய்தால் இறைவன் உனக்கு துணை நிற்பான். தன்னுடைய செயலெல்லாம் இறைவனுடைய செயல் என்றே வள்ளலார் செய்தார். அது இறைவன் செயல் என்று அவர் சொல்றது உண்மையா பொய்யா வேணாம், விளைவை பாருங்கள். வள்ளலார் பெயரை சொல்லி அடித்துக் கொள்ள முடியுமா? நான் வள்ளலை கும்பிடுறேன், நீ ஏண்டா வேற ஆளை கும்பிடுற? ஒரு வள்ளலை வள்ளலாரை வணங்குகிறவன் சண்டைக்கு போக முடியுமா? வள்ளலார் உங்கள் உள்ளத்திலே இருந்தால் அடுத்தவர்களை அடிக்க கை ஓங்க முடியுமா? எந்த முரடனாக இருந்தாலும் அருட்பாவை படித்து விட்டால் அன்றைக்காவது அவன் முரட்டுத்தனம் நீங்கி இருப்பான். நீங்கள் அனுபவிக்கலாம், அதை வாழ வேண்டும். இவன் அன்பு என்று ஒன்று இல்லை என்றால் இந்தியாவில் இன்றைக்கு பார்க்கிற அத்தனை அவலங்களும் துன்பங்களும் அன்பில்லாமைதான் காரணம். மனிதனை மனிதனாக பார்க்காமல் எல்லா மனிதர்களும் இறைவனின் வடிவங்கள். வள்ளலாருக்கு மட்டும் எப்படி அந்த அன்பு வந்தது? அவர் இறைவனை மனித உருவத்திலே பார்த்தார். ஆருயிருக்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும், அதுதான் தெய்வ வணக்கம், அதுவே இறைவனுக்கு செய்கிற தொண்டு. இல்லாவிட்டால் ஏன் அவர் அடுப்பு பற்றி பற்ற வைத்து அந்த தர்மசாலையை உருவாக்க வேண்டும்? அவருடைய சங்கம், அவருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கமும், அவருடைய சன்மார்க்க சங்கமும் இன்னொருவரை பழிப்பதற்காக அன்று, இன்னொருவரை எதிர்ப்பதற்காக அன்று. ஆனால் அவையெல்லாம் பிள்ளை விளையாட்டு என்றார். நடவண்டியை கையில வைத்துக் கொண்டு நடந்து கொண்டு போயிறான். பெரிய பிள்ளையா படத்துக்கு அப்புறம் நடவண்டி வச்சுட்டு போனா, அப்புறம் அவனே ஓடுறான், அப்புறம் அவன் கார் ஓட்டுறான். நான் முன்னாடி ஓட்டின நடவண்டி ஆச்சுன்னு கையில் வச்சுட்டு இருக்க முடியுமா? எனவே உங்களுடைய படிப்பு எல்லாம், உங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் பிள்ளை விளையாட்டு என்ன, இந்த சமயங்கள் எல்லாம் பிள்ளை விளையாட்டு. அதனால் சமயம் செய்ய சமயம் என்று சொல்லுகிற எல்லாம் அயோக்கியத்தனம் என்று நான் சொல்ல வரவில்லை. லிங்கம் என்பதற்கே என்ன அடையாளம், என்ன பொருள் சொல்லுகிறார்கள்? இப்போ நான் தெரிஞ்சு சொல்லலை. லிங்கம் என்பதற்கு சொல்லுகிற பொருள் என்ன? அது ஒரு குறியீடு, இட் இஸ் அன் இண்டெக்ஸ். இறைவனை காட்டுகிற ஒரு குறியீடு, அதுவே இறைவன் அன்று. இறைவன் இறை உணர்வு உங்களுக்கு முழுமையாக வந்து விடுமானால் அது தேவையில்லை. அதனால்தான் சித்தர்கள் பாடினார்கள், கண்ட கண்ட கோயிலில் கையெடுப்பதில்லை. நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில், சுத்தி வந்து மனமனவென்ற சுத்தி வந்து மனமனம் என்று சொல்லும் மந்திரமே. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியும். திருமூலர் சொன்னார், பெரிய சாஸ்திரங்கள் வைகண்ட சாஸ்திரங்கள் சித்தாந்த சாஸ்திரம் சொல்ற எல்லாரும் அது தோத்திர நூலாகவும் சாஸ்திர நூலாகவும் கொல்லப்படுகிற ஞான நூல் திருமூலர். அவரை விட என்ன சொல்லணும்? ஊனுடம்பாளையம் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவர் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கு. இந்த உடலை நீங்க ஓம்பினாலே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றார். உயிர்ங்கிறது இங்கிலீஷில் லைஃப்னு ஒன்று இருக்கு, சோல்னு ஒன்று இருக்கு, ஆனால் தமிழில் ரெண்டும் ஒன்று தான். உயிர்ன்றது ஆன்மாவையும் குறிக்கும், இந்த பிசிக்கலாக உயிரையும் குறிக்கும். அது மட்டுமல்லாமல் திருமூலர் நான் முன்னால் தொடங்குகிற பொழுது திருமூலருடைய பாட்டை சொன்னேன், அடுத்த அந்த பாட்டுக்கு மேலே மிக அழுத்தமாகவும் அவர் சொன்னார், என்பே விரகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கணலில் பொரிய வறுப்பினும். நீங்க பெரிய தியாகம், நான் கண்ணப்பர் கண்ணு கொடுத்தது மாதிரி கொடுக்குறேன், அல்லது பிள்ளைக்கடி சமைச்சு கொடுக்குறேன், நீங்க எதை சொன்னாலும் சரி. என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கணலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குடைவார்க்கு அன்றி என்பொன் மணியினை எய்த ஒண்ணாதே. நீங்க என்ன பண்ணாலும் சரி அன்போடு உருகினால் தவிர நீங்கள் இறைவனை அடைய மாட்டீர்கள். என் அன்புருக்கி இறைவனை ஏத்துவேன், முன்னன்புருக்கி முதல்வனை நாடுவேன், விண்ணன்புருக்கி பெருந்தகை நந்தியும் தன்னன்பு எனக்கே தலை நின்றவாறு. இறைவனுக்கு நீங்கள் அன்பு செய்ய செய்ய ஐயா அவர்கள் முதலே சொன்னார்கள் இந்த திருமந்திரத்தை, ஆர்வம் உடையவர் காண்பர் அறன் தன்னை. ஆர்வங்கிறதே அன்பினால் வருவது. ஈரம் உடையவர் காண்பார் இறையடி, நெஞ்சிலே ஈரமுடையவர் காண்பார் இறையடி, பாரம் உடையவர் காண்பார் பவன் தன்னை, கோர நெறிகொடு கொங்கு புக்காரே. வாழ்க்கை பணம் பொருள் என்று நீங்கள் அலைய அலைய உங்களுக்கு பவத்தொடக்கை தான் வரும். எப்பொழுது பவத்தொடக்கை போகும்? இறைவனை சேர்கிற பொழுது. இறைவனை நீங்கள் எப்பொழுது சேர்வீர்கள்? அன்பால் நீங்கள் உருக உருக இறைவனை நாடுவீர்கள். அன்பு என்பது என்ன? அப்ஸ்ட்ராக்டா நாம் சொல்லுவதா, வெறும் வெளியிலே சொல்லுவதா? அன்பு என்பது உங்கள் செயலிலே வெளிப்பட வேண்டும். கடிந்து பேசாமல் இருப்பது கூட அன்புதான். நீங்கள் நேரே அன்போடு கலந்து பேசினால் குழந்தைகள் தான் டெஸ்ட் குழந்தை தான். முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு ஒரு குழந்தைகிட்ட போங்க, அது ஓடுது. சிலரை பார்த்தால் அது தானே வருகிறது, முகத்திலே கருணை வழிகிறது. தாயை பார்த்தால் போகிற குழந்தை தந்தையை பார்த்தால் வருவதில்லை. தாயிடம் கிடைக்கிற அன்பு குழந்தைக்கு தந்தையின் முகத்திலே தெரியவில்லை. டசன்ட் ஃபீல் இட். இது யோசிச்சு 4, 4, 8 கணக்கு போடுவதல்ல, அது உள்ளத்துக்கு தெரிய வேணும். அன்பு என்பது தெரியும் உங்கள் பேச்சிலே, செயலிலே, காரியங்களிலே, எல்லாவற்றிலும் அன்பு வெளிப்படும். அப்படி வெளிப்படுவது எப்பொழுது என்பது எப்பொழுது வரும்? உங்கள் உள்ளத்தை அன்பால் நிறைத்துக் கொள்வோம். பேரன்பால் நிறைத்து கொண்டு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதன் உள்ளே அன்பு விளையும். அப்படி காரியங்களை நாம் செய்வதுதான் பல்லர் பெருமானின் நாம் உண்மையிலேயே வாழ்கிறோம் வணங்குகிறோம் என்று பொருள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலார் திருவடிகளே சரணம்.